பவள உலா காணும் பேராசிரியர் க. சிவத்தம்பி. சிறப்பு பெட்டக நிகழ்ச்சி. தமிழ்துறை அறிஞர், ஆய்வாளர், பன்னறி புலமையாளர், தலைசிறந்த விமர்சகர், சமூகவியலாளர், அரசியல் சிந்தனையாளர் என பல்வேறு வகைப்பட்ட ஆளுமை பண்புகளை உடையோரை கல்விமான் என்று வர்ணித்தால் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களுக்கு இது மிகவும் பொருத்தமான ஒரு சொல்லாகும். பழந்தமிழ் இலக்கியம், இலக்கணம், நவீன இலக்கியம், மொழியியல், தமிழ் நாடகம், இலக்கிய வரலாறு, தமிழர் பண்பாடு, அரசியல், பொருளாதாரம், தொடர்பாடல் ஆகிய துறைகளிலே ஆய்வுகளை மேற்கொண்டவர் பேராசிரியர் க. சிவத்தம்பி. தமிழ் மொழி சார்ந்த இலக்கியங்களை உலகளாவிய இலக்கியங்களுடனும் இலக்கிய சிந்தனைகளுடனும் ஆராய்ந்தவர் இவர். பவள விழா காணும் பேராசிரியர் க. சிவத்தம்பி அவர்களுக்கான சிறப்பு பெட்டக நிகழ்ச்சியை வழங்குகின்றது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். உலக தமிழ் பேரறிஞர் வரிசையிலே இன்று முன்னிலை வகித்து நமது நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பவர் பேராசிரியர் க. சிவத்தம்பி. கடந்த 5 தசாப்தங்களுக்கும் மேலாக தனது தமிழ் பணி மூலம் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் பெரும் பேர் அறிஞர் கார்த்திகேசு சிவத்தம்பி. பேராசிரியர் க. சிவத்தம்பியின் பல்வேறு பரிமாணங்கள் குறித்து இன்று பல கல்வியியல் ஆளர்கள் சிறப்பு பெட்டக நிகழ்ச்சியிலே தமது கருத்துக்களை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த வகையில் அடுத்து வருகின்றது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மொழித்துறை முதுநிலை விரிவுரையாளரும் கலை கலாச்சார பீடத்தின் பட்டப்படிப்பின் இணைப்பாளருமான திருமதி அம்மங்கிளி முருகதாஸ் அவர்கள் பேராசிரியர் கார்த்திகேசு சிவத்தம்பி குறித்த அவருடைய வரலாற்று பின்னணி, அவருடைய செயற்பாடுகள் குறித்த பகிர்வை அடுத்து தருகின்றார்.
அகவையை அடைந்திருக்கும் பகைசார் ஓய்வு நிலை பேராசிரியரான கார்த்திகேசு சிவத்தம்பி அவர்களின் பணிகளையும் சாதனைகளையும் கௌரவிக்கும் பொருட்டு ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினால் நிகழ்த்தப்படுகின்ற இந்த பெருமதி வாய்ந்த நிகழ்ச்சியில் பங்கு பற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 1978 பேராசிரியர் கார்த்திகேசு சிவத்தம்பி அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு பணியாற்ற வந்தபோது நான் அப்பல்கலைக்கழகத்தின் தமிழ் சிறப்பு கேட்கை மாணவியாக பயந்து கொண்டிருந்தேன். அவரை பேரளவில் அறிந்திருந்தேனே தவிர நேரே பார்த்ததில்லை. முதன் முதலாக அவர் வகுப்பில் விரிவுரைக்காக வந்தபோது எல்லோருடைய பெயரையும் கேட்டுக்கொண்டே வந்தார். நான் எனது பெயரை கூறியதும் நீ வல்வெட்டித்துறையா என்று கேட்டார். ஏனெனில் என்னுடைய பெயர் வல்வெட்டித்துறையில் சகஜமானது. பேராசிரியருடனான தொடர்பு அதிலிருந்துதான் ஆரம்பமானது. தொல்காப்பியம், பொருளதிகாரம், தமிழ் நாடக வரலாறு, சங்க கவிதைகள் ஆகியவற்றை நாம் அவரிடம் கற்றோம். தொடர்ந்து எனது முதுமாணி கலாநிதி பட்டங்களுக்கான மேற்பார்வையாளராகவும் அவரே அமையக்கூடிய வாய்ப்பை பெற்றது எனது பேரதிர்ஷ்டமே. இன்றைய அவரது 75வது வயது நிறைவு நிகழ்ச்சி பேருரையில் நான் அவரது வரலாற்று ரீதியான கல்வி புலமை பயணத்தை பற்றி கூற விரும்புகிறேன். 1932 ஐந்தாம் மாதம் 10 பண்டிதர் சைவப்புலவர் கார்த்திகேசுவினதும் வள்ளியம்மையினதும் மூத்த புதல்வராக பிறந்தவர் பேராசிரியர். அவர் தனது இளமை கல்வியை கரவெட்டி விக்னேஸ்வரா கல்லூரியிலும் கொழும்பு சாயிரா கல்லூரியிலும் மேற்கொண்டார். இலங்கை பல்கலைக்கழகத்தின் பிஏ பட்டத்தை 1956 பெற்றுக்கொண்ட அவர் 1963 தனது எம்ஏ பட்டத்தையும் பெற்றார். தனது கலாநிதி பட்டத்தை இங்கிலாந்து பர்மிங்காம் பல்கலைக்கழகத்தில் 1970 பெற்றுக்கொண்டார். 1956 தொடக்கம் 61 வரையில் சாயிரா கல்லூரியின் ஆசிரியராக இருந்த அவர் இலங்கை பாராளுமன்றத்தின் பிரதிநிதிகள் சபையின் சமகால மொழிபெயர்ப்பாளராக 1961 தொடக்கம் 1965 வரை கடமையாற்றினார். பின்னர் விரிவுரையாளராக, சிரேஷ்ட விரிவுரையாளராக வித்தியோதய பல்கலைக்கழகத்தில் கடமையாற்றி 1976 இணை பேராசிரியரானார். 1984 அவர் பேராசிரியராகவும் 94 சிரேஷ்ட பேராசிரியராகவும் ஆனார். 1978 இருந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கடமையாற்றிய அவர் 1996-98 காலப்பகுதியில் இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கடமையாற்றி இருக்கிறார். அவற்றை விட உலக தமிழ் ஆராய்ச்சி நிலையத்தில் வருகை பேராசிரியராக, இலங்கை தேசிய கல்வி நிலைய நிர்வாகத்தில் தமிழ் மொழி கற்பித்தலில் ஆசிரியர் ஆலோசகராக, மலாயா பல்கலைக்கழகத்தின் இந்திய கற்கைகள் துறையில் கல்வி மதிப்பீட்டாளராக, பின்லாந்தின் டொனர் நிறுவனத்தின் சிரேஷ்ட ஆராய்ச்சியாளராக, ஒஸ்லோ பல்கலைக்கழகத்தில் கௌரவ அதிதி விரிவுரையாளராக, கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் வருகை புலமையாளராக, நோர்வே உப்சலா பல்கலைக்கழகத்தில் வருகை பேராசிரியராக, இந்தியாவில் சென்னை பல்கலைக்கழகம் தஞ்சை பல்கலைக்கழகங்களில் வருகை பேராசிரியராக, இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் தென்னாசிய கற்கைகள் நிறுவனத்தின் சிரேஷ்ட ஆராய்ச்சியாளராக கடமையாற்றியுள்ளார். இன்னும் பல பல்கலைக்கழகங்களிலும் கடமையாற்றி இருக்கிறார். இலங்கை பல்கலைக்கழகங்களின் முதுமாணி மற்றும் கலாநிதி பட்ட ஆய்வுகளின் மேற்பார்வையாளர்களுடன் இந்தியாவில் கேரள பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், காமராஜர் பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் என்பவற்றின் முதுமாணி மற்றும் கலாநிதி பட்ட ஆய்வுகளின் மதிப்பீட்டாளராகவும் கடமையாற்றுகின்றார். அத்துடன் பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களினும் பல்கலைக்கழகங்களினதும் கலைத்திட்ட வடிவமைப்பாளராக கடமையாற்றியுள்ளதுடன் ஆலோசகராகவும் செயற்பட்டு கொண்டிருக்கிறார். முக்கியமாக ராமநாதன் நுண்கலைக்கழகத்தின் பாடத்திட்ட வடிவமைப்பாளராக இருந்திருக்கிறார். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பண்பாட்டு கற்கைகள் பாடக்குழுவின் திட்டாங்கத்தவராக இருந்திருக்கிறார். கிழக்கு தென்கிழக்கு பல்கலைக்கழகங்களின் பாடத்திட்டங்களை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். மற்றும் சில பல்கலைக்கழகங்களின் பட்டமேற்க கற்கைகளுக்கான பாடத்திட்டத்தின் வடிவமைப்பாளராகவும் ஆலோசகராகவும் கடமையாற்றி உள்ளார். இவற்றுடன் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, கல்வி துணைக்களம், தேசிய கல்வி நிர்வாகம், திவுளானந்த இசை நடன கல்லூரி போன்றவற்றின் கலைத்திட்ட வடிவமைப்பாளராகவும் கடமையாற்றி உள்ளார். இவர் பெற்ற விருதுகளை பற்றியும் இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டும். திருவிக விருது, தமிழ் புலமையாளருக்கான திருவிக விருது தமிழ்நாடு அரசினாலே வழங்கப்பட்டது. இலங்கை ஜப்பானிய நட்புறவு சங்கத்தின் பூங்கா விருதும் இவருக்கு வழங்கப்பட்டது. அதனை விடவும் இன்டர்நேஷனல் பயோகிராபிக்கல் சென்டர் கேம்பிரிட்ஜ் 2000 கணிக்கத்தக்க புலமையாளருக்கான பட்டியலில் இவரை சேர்த்துக் கொண்டுள்ளது. அதுபோலவே 2000 புத்திசீவிகளின் பட்டியலிலும் இவரை சேர்த்துக் கொண்டுள்ளது. அத்தோடு ஜியோகிராபிக்கல் அசோசியேஷன் மெடல் ஆஃப் ஆனர் வழங்கி கௌரவித்து உள்ளது. பல்கலைக்கழக ஆசிரியர் என்ற முறையில் இவர் பலவேறு நூல்களையும் கட்டுரைகளையும் எழுதி வெளியிட்டுள்ளார். அந்த வகையில் இவருடைய வெளியீடுகள் சிலவற்றையும் இங்கு நோக்கலாம். இவருடைய முதலாவது வெளியீடாக வந்தது மார்க்கண்டன் வாழவிமன் நாடகம் என்ற பதிப்பு 1963 வெளிவந்தது இவருடைய விமர்சன முன்னுரையுடன். இவருடைய முதல் நூலாக வெளிவந்தது தமிழ் சிறுகதையின் தோற்றமும் வளர்ச்சியும் 1966 வெளிவந்தது. அவற்றை விட வல்வை வைத்திலிங்கம் பிள்ளை, ஈழத்தில் தமிழ் இலக்கியம், நாவலம் வாழ்க்கையும், இலக்கியத்தில் முற்போர்க்குவாதம், தனித்தமிழ் இயக்கத்தின் அரசியற் பின்னணி, இலக்கியமும் கருத்து நிலையும், இலக்கணமும் சமூக உறவுகளும், தமிழ் சமூகமும் அதன் சினிமாவும், தமிழ் இலக்கியத்தில் மதமும் மானிடமும், பாரதி மறைவு முதல் மகாகவி வரை, தமிழில் இலக்கிய வரலாறு, தமிழ் பண்பாட்டின் மீள் கண்டுபிடிப்பு, பண்பாட்டு உருவாக்கத்தில் பத்திரிகைகளின் பங்கு, யாழ்ப்பாணத்தில் தொடர்பும் பண்பாடும், யாழ்ப்பாண சமூகத்தை விளங்கிக் கொள்ளல், தமிழ் கற்பித்தலில் உன்னதம், தமிழ் பண்பாட்டில் கிறிஸ்தவம், தமிழ் சமூகமும் அதன் பண்பாட்டு மீள் கண்டுபிடிப்பும், யாழ்ப்பாணத்தின் புலமைத்துவ மரபு, கற்கை நெறியாக அரங்கு, பேராசிரியர் கணபதி பிள்ளை, அரங்கு ஒரு அறிமுகம், திராவிட கருத்து நிலையில் நின்றிய போக்கு, மதமும் கவிதையும், யாழ்ப்பாண சமூகம், பண்பாடு கருத்து நிலை, இலங்கை தமிழர் யார் இவர், விமர்சன சிந்தனைகள் என்று இவருடைய தமிழ் நூல்கள் தொடர்ந்து செல்கின்றன. ஆங்கில நூல்களை பார்க்கும்போது டிராமா இன் ஏன்ஷன்ட் தமிழ் சொசைட்டி, தமிழ் ஃபில்ம் ஆசே, மீடியம் ஆஃப் பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷன், லிட்ரேசி இன் தமிழ், இன்ட்ரடக்ஷன் டு த ரீப்ரிண்ட் ஆஃப் வையாபுரி பிள்ளைஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர், ஸ்ரீலங்கன் தமிழ் சொசைட்டி அண்ட் இட்ஸ் பொலிட்டிக்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் த திராவிடியன் மூமெண்ட், ஸ்டடீஸ் இன் ஏன்ஷன்ட் தமிழ் சொசைட்டி. இவற்றை விட எண்ணிறந்த பல ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியுள்ளார். முல்லை சான்ற கற்பு, துணை கோட்பாட்டின் சமூக அடிப்படைகள், பத்துப்பாட்டின் கவிதையியல் என அவை தொடரும். பேராசிரியரது பணிகளையும் அவரது ஆக்கங்களையும் பார்க்கும்போது அவை பிரமிக்க வைப்பதாகவே உள்ளன. அவர் ஒரு துறையில் மட்டும் கால் பதிக்கவில்லை. இலங்கையை பொறுத்தவரையில் பெரும்பாலான புத்திசீவிகள் கண்டுகொள்ள விரும்பாத இலங்கை அரசியல் சமூக பிரச்சனைகளை பேசியும் எழுதியும் வந்துள்ளார் என்பதும் முக்கியமானது. தமிழியலின் பல்வேறு துறைகளிலும் ஈடுபட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. முன்னர் கூறியபடி அவரது புலமைசார் ஆய்வுகள் பின்வரும் சிறப்பு துறைகளில் அடங்கத்தக்கனவாய் உள்ளன. தமிழரின் இலக்கிய வரலாறு, இலக்கிய விமர்சனம், தமிழரின் சமூக வரலாறு, தமிழரின் பண்பாடும் தொடர்பாடலும், தமிழ் நாடகம் போன்றன அவை. தமிழரின் இலக்கிய வரலாறு என்ற துறையிலே அவரது நூல்கள் பல, முக்கியமாக தமிழில் சிறுகதையின் தோற்றமும் வளர்ச்சியும், நாவலும் வாழ்க்கையும், தமிழில் இலக்கிய வரலாறு என்ற நூல், இன்னும் பல கட்டுரைகளும் அடங்கக்கூடியன. தமிழில் இலக்கிய வரலாறு சென்னை பல்கலைக்கழகத்தில் தொடர் பேருரையாக நிகழ்த்தப்பட்டது. இந்த நூல் தமிழில் வெளிவந்த இலக்கிய வரலாற்று நூல்கள் பற்றியும் அவற்றின் தாரதமியம் பற்றியும் பேசுவது. அதன் பின்னர் அது போன்றதொரு நூல் இதுவரை வெளிவரவில்லை. அதுபோல அவரது சங்க இலக்கிய கட்டுரைகள், முக்கியமாக முல்லை சார்ந்த கற்பு, துணை கோட்பாட்டின் சமூக அடிப்படைகள் ஆகிய இரண்டு கட்டுரைகளும் அவை வெளிவந்த காலத்தில் வானமாமலை போன்ற முக்கியமான தமிழராட்சியாளரின் கவனிப்பை பெற்றவை. மார்க்சிய விமர்சன நோக்கில் சங்க இலக்கியத்தை விமர்சித்தவையாக அவை அமைந்தன. முல்லை சார்ந்த கற்பு தமிழரின் சொத்துடைமையும் கற்பு நிலைமையும், ஒன்றுக்கொன்று எவ்வாறு தொடர்புள்ளனவாய் அமைந்தன என்பதை காட்டிட்டு துணை கோட்பாட்டின் சமூக அடிப்படைகள், அக்கால சமூகத்தின் பொருளாதார அசமத்துவ வளர்ச்சி போக்கின் வெளிப்பாடாக சங்க இலக்கியத்தில் கூறப்பட்ட திணைகள் அமைந்த வார்த்தை எடுத்து காட்டிட்டு, அத்துடன் தொல்காப்பியத்தின் கவிதையியல், பத்துப்பாட்டின் கவிதையியல் போன்ற கட்டுரைகள் சங்க இலக்கியத்தின் கவிதையியலை முற்றுமுழுதாக மரபினின்றும் வேறுபட்டு நோக்குவன. அவர் சங்க பாடல்களை நோக்கும்போது கொழுக்கள், உரையாசிரியர்களின் கூற்றுக்கள், இலக்கண விதிகள் போன்றவற்றை விலத்தி அல்லது தவிர்த்து பார்க்க வேண்டும் என்று அடிக்கடி வலியுறுத்துவர். அவ்வாறான வழிகாட்டலை பின்பற்றி நான் எனது ஆய்வை செய்திருக்கிறேன். அது சங்க கவிதையாக்கம் என்ற நூலாகவும் வெளிவந்துள்ளது. அதில் இதுவரையிலும் கண்டுகொள்ளப்படாமல் இருந்த புதிய விடயங்களை கண்டுகொள்ள முடிந்தது. அடுத்து தமிழர் சமூக வரலாறு பற்றி நோக்கும்போது, தமிழ்நாட்டில் அரச உருவாக்கம் பற்றி அவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதிய நூல்கள் 20ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் திராவிடக் கழகத்தின் செல்வாக்கு, தமிழ் சினிமாவும் அதன் அரசியலும் அதன் ஆதிக்கம் பற்றி எழுதிய கட்டுரைகளும், இலங்கை தமிழர் அரசியல் மற்றும் யாழ்ப்பாண சமூகம் பற்றிய கட்டுரைகளும் புதிய நோக்கில் தமிழ் சமூகத்தை அணுக வைப்பவை. அதுபோல அரங்கு பற்றிய அவரது நூல்களும் மிக முக்கியமானவை. அவரது முதல் வெளியீடு வாழவிமன் நாடகம் என்ற நாடக பிரதி பதிப்புகள் என்பது குறிப்பிடக்கூடியது. அவரது கலாநிதிப்பட்ட ஆய்வே டிராமா இன் ஏன்சியன்ட் தமிழ் சொசைட்டி என்ற ஆங்கில நூலாகும். அதன் தமிழ் மொழிபெயர்ப்பாக பண்டை தமிழ் சமூகத்தில் நாடகம் என்னால் மொழிபெயர்க்கப்பட்டு வெளிவந்துள்ளது. அந்த நூல் ஆங்கிலத்தில் வெளிவந்த போது தமிழ்நாடு அரசின் பரிசினை பெற்றது. அதுபோல அதன் மொழிபெயர்ப்புக்காகவும் 2006இல் தமிழ்நாடு அரசின் தகமை சான்றிதழை பெற்றுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் நாடகம் பற்றிய குறிப்பிடத்தக்க ஒரு நூலாக இது அமைந்துள்ளது. பின்னர் தமிழ் நாடகம் வரலாற்றை பற்றி எழுதியவர் பலர் இந்த நூலை பின்பற்றியே எழுதினர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இலக்கணத்தை மார்க்சிய நோக்கில் முதன் முதலாக பார்த்தவரும் பேராசிரியரே. இலக்கணமும் சமூக உறவுகளும் என்ற நூல் இதற்கான நல்ல உதாரணமாகும். தன்வினை, புறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை போன்ற வடிவங்கள் தமிழ் சமூகத்தின் அதிகார படிநிலைக்கு உதாரணமாக இருக்கின்றமையை அவர் அதில் எடுத்து காட்டுகிறார். இலக்கிய விமர்சனத்தை பொறுத்தவரை பேராசிரியர் கைலாசபதியையும் சிவத்தம்பியையும் விமர்சன உலகின் இரட்டையர்கள் என்று சொல்வதுண்டு. அவரது அரசியல் வரலாற்று கட்டுரைகள் இன்றைய நிலையில் மிக முக்கியம் வாய்ந்தவை. எனவே பேராசிரியர் ஈடுபடாத துறை இல்லை எனலாம். வரலாறு, சமயம், இலக்கியம், இலக்கணம், அரங்கு, சினிமா, தொடர்பாடல் என அவை விரிந்து செல்கின்றன. அவரது ஆங்கில சிங்கள மொழி புலமை அலாதியானது. பல்வேறு பத்திரிகைகள், சஞ்சிகள் மற்றும் தொடர்கூடங்களுக்கு அவர் நேர்காணல்களை வழங்கியிருக்கிறார். அவரது புலமையும் அறிவும் ஆலோசனைகளும் எங்களுக்கு நெடுங்காலம் கிடைக்க வேண்டும் என்பதே எமது ஆசையும் கனவுமாகும்.
பேராசிரியர் க. சிவத்தம்பியின் கல்வி புலமைத்துவ பின்னணி குறித்து கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மொழித்துறை முதன்நிலை விரிவுரையாளரும் கலை கலாச்சார பீடத்தின் பட்டப்படிப்பின் இணைப்பாளருமான அம்மங்கிளி முருகதாஸ் அவர்கள் வழங்கிய கருத்துரையை கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆண்டு தனது 75வது அகவையில் காலடி வைத்து பவள விழாவினை கொண்டாடும் பேராசிரியர் கார்த்திகேசு சிவத்தம்பியின் சிறப்பு பெட்டக நிகழ்ச்சி. மொழி மூலமே நாம் சமூக பிராணிகள் ஆகின்றோம். நாம் மொழியை கையாள்கின்றோம் என்று சொல்வதிலும் பார்க்க, நாம் மொழியினால் கையாளப்படுகின்றோம் என்பதே உண்மை என்பர் சிலர். மொழி நம்மை தீர்மானிக்கின்றது. ஒரு சமூக புரட்சி என்பது கூட சில மொழிகளுக்கு எதிரான புரட்சியுமாகவே அமைந்து விடுகின்றது. அதன்பின் ஒரு புதிய மொழி நியதி வந்துவிடுகின்றது. சொன்னவர் க. சிவத்தம்பி. பேராசிரியர் க. சிவத்தம்பி குறித்த சிறப்பு பட்டக நிகழ்ச்சியிலே நாம் அடுத்து இணைத்துக் கொள்வது அவருடைய மாணவர்களில் ஒருவரான ரவி அருணாசலம் அவர்கள் தனது குரு பேராசிரியர் சிவத்தம்பி குறித்து வழங்கும் கருத்துரை.
பேராசிரியர் சிவத்தம்பி என்று சொல்கின்ற பொழுது நாங்கள் 1980களில் புதுசு என்ற ஒரு சஞ்சிகையை, அப்பொழுது மகாஜன கல்லூரி மாணவனாக உயர்தர மாணவனாக நான் இருந்த பொழுது புதுசு என்கின்ற ஒரு சஞ்சிகை நடாத்தினோம். அந்த புதுசு என்கின்ற சஞ்சிகை ஓரளவுக்கு பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களையும் பேராசிரியர் கைலாசம்பி அவர்களையும் நாங்கள் சின்ன பையனாக இருந்து கொண்டு சிறுவர்களாக இருந்து கொண்டு விமர்சித்திருந்தோம். அதன் பிள்ளைகள் எல்லாம் பிற்காலங்களில் தான் நாங்கள் உணர்ந்து கொண்டோம். என்றாலும் நாங்கள் அப்பொழுது சிவத்தம்பி கைலாசவதி என்று விமர்சனம் செய்து கொண்டிருந்த காலத்தில் நான் 1982 ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு கல்வி பயிரச் சென்றேன். அப்பொழுது தமிழை சிறப்பு பாடமாக நான் மேற்கொண்டிருந்த போது பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களை நேரடியாக சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. 1982 அவருடைய விருப்பத்துக்குரிய ஒரு மாணவனாக நான் தொடர்ந்து இருந்தேன். அதன் பின்னர் அவருடைய தொடர்ந்து என்னுடைய பழக்கம் அவருடனாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் அவருடன் சந்தித்து அவருடைய நிறைய கற்பதற்கு சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைத்தன என்றெல்லாம்.
அதனைத் தொடர்ந்து, அதாவது அவருடைய நேரடி மாணவர்களில் ஒருவராக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். அவருடைய கற்பித்தல் முறை எப்படி இருந்தது? அவருக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான அந்த தொடர்பு எப்படி இருந்தது என்பதை சற்று விரிவாக சொல்லுங்களேன்.
இது அதாவது எங்களுக்கு, நாங்கள் அப்பொழுது புதுசுவில் நான் தான் எழுதியிருந்தேன். அதாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்பது ஒரு யாழ்ப்பாணத்தின் பெரிய தியூட்டரி என்று புதுசு தஞ்சையில் நான் எழுதியிருந்தேன். அதாவது அங்கு ஏனைய விரிவிரியாளர்கள், அநேகமான விரிவிரியாளர்கள் குறிப்புகளை கொடுத்தபடியே இருப்பார்கள். விரிவிரியை நடத்துவதில்லை, குறிப்புகளை கொடுத்தபடியே இருப்பார்கள். நாங்கள் உடனடியாக அதனை பதிவு செய்து கொண்டு போவோம் மிக வேகமாக. அதாவது ஒரு மடத்தியால விரிவிரை வகுப்பில் நாங்கள் ஒரு 10 ஒற்றையாவது எழுதி முடித்திருப்போம். அவ்வளவாக விரிவிரை நடந்து கொண்டிருந்தது. இது எல்லாம் மிக சிறந்த புலமை பெற்ற விரிவிரையாளர்கள் கூட அவ்வாறு குறிப்புகளை கொடுப்பவர்களாகத்தான் இருந்தார்கள். அந்த இடத்தில் தான் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் பிரசன்னமாகின்றார்கள். நான் பேராசிரியர் கைலாசபதி அவர்களிடமும் கற்றேன். ஆனால் நான் அவரிடம் கற்றது ஒரு 3-4 மாதங்கள் சொல்லலாம். அதன் பின்னர் அவர் காலமாகிவிட்டார். பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களிடம் 4 வருஷம் கற்றேன். அவர்கள்தான் இந்த விரிவுரை என்பதற்குரிய முழு அர்த்தத்துடன் அதனை கற்பித்தார். அதாவது அவர் விரிவுரையை ஆற்றுகின்ற பொழுது நாங்கள் மெய் மறந்து இருப்போம். அவருடைய விரிவுரை மிக சிறப்பாக இருக்கும். உதாரணமாக தொல்காப்பியம், பொருளதிகாரம், அகத்தினை, புறத்தினை இவற்றில், அதாவது தொல்காப்பியத்தில் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் பேராசிரியர் வித்யானந்தன் எங்களுக்கு விரிவுரை செய்திருந்தார். அதே சமயம் தொல்காப்பியம், பொருளதிகாரம், அகத்தினை, புறத்தினை தொடர்பாக பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் எங்களுக்கு விரிவுரையை நடாத்தினர். அவருடைய அந்த விரிவுரை முறையில் நாங்கள் உண்மையில் அந்த தமிழின் தொன்மை சிறப்பு அவற்றை கற்றது போக ஒரு ஆர்ட் ஆஃப் டீச்சிங் என்று சொல்லத்தக்க அந்த அம்சத்தை அவரிடம் கற்றோம். எவ்வாறு ஒரு மாணவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும், மற்ற தேர வைக்கணும். பேராசிரியர் சிவத்தம்பியின் மிக சிறப்பான அணுகுமுறையை தேர வைத்தல். நாங்கள் அவரிடம் போய் கற்ற பொழுது நாங்கள் அவர் சொன்ன குறிப்புகளை வைத்துக் கொண்டு நாங்கள் பல்கலைக்கழக நூலகத்தில் சென்று தேடினோம். எங்களை தேட வைத்ததில் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களின் பங்கு மிக அளப்பெரியது. அதே சமயம் இன்னும் ஒன்று, அந்த பார்வை கோணம். நாங்கள் எல்லாவற்றையும் நேரடியாகத்தான் பார்ப்போம். இப்படி பார்க்கலாம், அப்படி பார்க்கலாம் என்றே அந்த பார்வை கோணத்தில் இன்னொரு பக்கம் இருக்கின்றது, மறுபக்கம் இருக்கின்றது, இன்னொரு பக்கம் இருக்கின்றது என்ற அந்த பார்வை கோணத்தை அவர் எங்களுக்கு சொல்லி தந்தார். இப்ப அது நிறைய சொல்லலாம். இப்ப உதாரணமாக சங்க காலத்தில் ஒரு கோடியர் முழவு வாத்தியம் வாசித்திருப்பார்கள் என்றே அவர் எவ்வாறு நிறுவுவார் சொன்னால், அந்த ஒரு குரங்கு வந்து பலாப்பழத்தை பதியில் போய் பலாப்பழத்தை எடுத்துக்கொண்டு வருகின்றது. வருகின்ற பொழுது அந்த குறுந்தொகை பாடல் வந்து அந்த வருகின்ற பொழுது அந்த பலாப்பழத்தை வைத்திருக்கின்றது குரங்கு, அதாவது கோடியர் முழவு வாத்தியம் வாசித்திருப்பது போல என்ற ஒரு குறிப்பு வேணும். அதை வைத்துக் கொண்டு அந்த காலத்தில் கோடியர் என்ற ஒரு இனம் இருந்திருக்கின்றனர், அவர்கள் முழவு வாத்தியம் என்ற ஒரு வாத்தியம் வாசித்திருக்கின்றனர் என்ற மாதிரி சொல்லிக்கொண்டு போயிருக்கிற எங்களுக்கு அந்த தேடன் ஒன்று எங்கள் நாம் வருகின்றது. அப்ப நாங்களும் தேட தொடங்குகின்றோம். அப்படி தேட தொடங்குகின்ற பொழுதெல்லாம் நான் பொழுது என்னுடைய நிறைய தேடல் இந்த உதாரணமாக திருநாக்கசநாயனாக வாங்கிய ஆ உதித்தின்றுள்ளாலும் சிலைய வேணும் கங்கை வார்த்தடை கிடந்தார் கண்டதாகி அவர்கண்டே நாம் வணங்கும் கடவுளாரே. அப்ப அந்த அந்த ரஜியை வைத்துக் கொண்டு ஆ உதித்து தின்று உள்ளலும் சிலைய வேணும் ஏனும் என்று அந்த உம் என்று இடைச்சொல் இடைச்சொல் இழிவு சொல்லாக பயன்படுத்தப்பட்டது. அப்பொழுது அந்த ஒரு அந்த சாதி என்கின்ற அந்த அடுக்குகள் பற்றி பல்லவர் காலத்தில் அந்த சாதி அடுக்குகள் எவ்வாறு இறுக்கமாக இருந்தது தொடர்பாக என்னால் ஆராய்ச்சி செய்ய முடிந்தது. அதற்கு முழு முதல் காரணமாக இருந்த பேராசிரியர் தம்பி அவர்கள் அப்படி அந்த அவருடைய அந்த விதிவிதை முறைமை எங்களிடம் ஒரு தேடலை கொண்டு வந்தது. ஒரு பார்வை கோணத்தை வேறுபடுத்தி பார்க்கிற ஒரு கோணத்தை கொண்டு வந்தது. அந்த வகையில் அவர் மிக சிறந்த ஒரு ஆசான். நான் உண்மையில் அவரை பேராசிரியர் என்று சொல்வது கூட எனக்கு நான் சொல்வது விரும்புவதில்லை, பேராசான் என்றுதான் நான் அவருக்கு அநேகமாக குறித்துக் கொள்வேன்.
அதேபோல தனிப்பட்ட ரீதியிலே குறிப்பிட்ட சில மாணவர்களுக்கு கவனம் எடுத்து மாணவர் ஆசிரியர் என்ற எல்லைகளை கடந்து அவர் எவ்வாறு செயற்பட்டார் என்ற அனுபவம் உங்களுக்கு நிச்சயம் பாய்த்திருக்கும், அவற்றை பற்றியும் சில கருத்துக்கள்.
இல்ல அதுதான், அது மிக முக்கியமானது. விடயம் என்னை நான் இப்பொழுதும் சேர்ந்துதான் கூப்பிடுவேன், ஆனால் அப்பா என்று கூப்பிடுவதில் தான் எனக்கு விருப்பம் அதிகம். ஆனால் பழக்கம் சேர்ந்து வந்து சேரன்று ஆகிவிட்டது. ஆனால் உறவு முறை உண்மையில் அப்பா என்கின்ற ஒரு ஸ்தானத்தில் தான் இருக்கின்றது. அதாவது அவருடைய மூன்று மகள் மேலும் எனக்கு தங்கைகளாக, அவர்களும் என்னை அண்ணா என்று அழைப்பார்கள். எப்பொழுது போனாலும் அண்ணா என்றான். அந்த உறவு முறை ஒரு தகப்பன் மகன் தந்தை மைந்தன் என்கின்ற அந்த உறவு முறைக்கு வந்ததுக்கு காரணம் முழு முழுதாக பீராசி தம்பி சார் அவருடைய அணுகுமுறை தான். அதாவது அவர் என்ன இக்கட்டு வந்த போதும் அவரிடம் நான் ஓடுவேன். ஓடினால் அவர் பெறக்கூடிய அந்த அறிவுரை என்பது நான் நேற்று பார்க்க முடியாத ஒரு பக்கத்தை காட்டுவார். என்னுடைய நலனில் அக்கறை கொண்டு அவர் அறிவுரை தருவார். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த அவருடைய இப்ப நிறைய உதாரணத்தில் நாம் உதாரணமாக இப்ப இந்திய அமைதியாக்கும் படை வந்திருக்கின்ற ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் எனக்கு பிள்ளைகள் புறக்க இருக்கின்றார்கள், எனக்கு எந்த வேலையும் இல்லை. அப்ப எனக்கு இரட்டை பிள்ளைகள். அப்ப இந்த நேரத்தில் என்ன செய்யலாம் என்று உடனே அவரிடம் தான் போனேன். அவர் உடனே நிறைய உதவிகள் செய்து ஒரு வேலையை எடுத்து தந்த தமிழர் ஆசிரியர் புனர்வாழ்வு கழகம் என்கிற நிறுவனத்தில் ஒரு வேலையை ஒன்றை தந்த. அது ஒரு மிக முக்கியமான ஒரு அவருடைய இந்த உறவு முறையா இப்படி நான் பலவற்றை சொல்லலாம். எனக்கு மேல் பேராசிரியர் தம்பி பற்றி ஒரு அக்கடமிக்கலியாக, அதாவது கல்வியலாளர் என்கின்ற பக்கத்தில் பார்த்ததும் பார்த்து ஒரு மனிதராக அவரை பார்த்தது எனக்கு மிக முக்கியமாக தான் படுகின்றது. அது பற்றி என்னிடம் நிறைய அனுபவம் இருக்கின்றது.
இப்படியாக தன்னுடைய கருத்துரையை வழங்கியிருந்தார் பேராசிரியர் க. சிவத்தம்பியின் மாணவர்களில் ஒருவரான திரு ரவி அருணாசலம் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவள விழா ஆண்டில் பேராசிரியர் சிவத்தம்பி சிறப்பு பட்டக நிகழ்ச்சி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவள விழா காணும் பேராசிரியர் க. சிவத்தம்பி சிறப்பு பட்டக நிகழ்ச்சி. பண்ணாமத்து கவிராயரின் காற்றின் மௌனம் என்ற கவிதை தொகுதிக்கு க. சிவத்தம்பி அவர்கள் வழங்கிய முன்னிலையிலிருந்து ஒரு பகுதி. எந்த ஒரு இலக்கியத்தினதும் இங்கு இலக்கியம் என்னும் பொழுது ஒரு மொழியின் முழு இலக்கிய தொகுதியையுமே குறிப்பிடுகின்றேன். எந்த ஒரு இலக்கியத்தினதும் கவர்ச்சியும் உணர்வாளவும் அந்த இலக்கியத்தின் ஊற்றுக்காலானாக சமூகத்தின் அனுபவ ஆழத்தை பொறுத்தனவாகவே இருக்கும். உதாரணமாக தமிழை எடுத்துக்கொண்டால், சங்க இலக்கியத்தினதும் பக்தி இலக்கியத்தினதும் அமரத்துவத்திற்கு காரணம் அந்த வரலாற்று அனுபவங்களின் உண்மைத்தன்மையும் உணர்வாளமுமே. ஒரு சமூகம் தனது வரலாற்று அனுபவத்திலே பெற்றுக்கொண்ட உணர்வு தேட்டம்தான் அதன் இலக்கியத்திலே பேசும். தமிழ் கலை இலக்கிய பரப்பில் பேராசிரியர் கார்த்திகேசு சிவத்தம்பியின் இடம் குறித்து முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக கலை பீடாதிபதி பேராசிரியர் பால சுகுமார் அவர்கள் இப்படி தெரிவிக்கின்றார்.
கலை தமிழ் கலை இலக்கிய பரப்பிலே அவருடைய இடம் வந்து மிகப்பெரிய இடம், அதை யாரும் மறக்க முடியாது. பல்வேறு விமர்சனங்கள் இன்றைக்கு வைக்கப்பட்டாலும் கூட அதையெல்லாம் தாண்டி அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் அப்பால் ஒரு மிகப்பெரிய மலையாக அவர் தமிழ் கலை இலக்கிய உலகிலே அவர் இருக்கிறார். அது அப்படி பொழுது முற்போக்கு எழுத்தாளர் சங்கமும் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துக்கூடாக அவர் ஆற்றிய பணிகளும் முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் ஒரு காலகட்டத்திலே ஈழத்திலே வந்து அது ஒரு மிகப்பெரிய சக்தியாக வளர்ச்சியடைவதற்கான பல விஷயங்கள் இவருடாகவே வெளிப்பட்டன. அது ஒரு வகையாக இருந்தாலும் கூட நாம் தமிழ்நாடகத்துறை என்று பார்க்கிற பொழுது தமிழ்நாடக ஆராய்ச்சி என்று பார்ப்போம். ஆனால் நாடகம் பற்றிய ஆராய்ச்சி தமிழ்நாடகம் பற்றிய ஆராய்ச்சியை முதலில் தொடக்கி வைத்தவர் பேராசிரியர் சிவத்தம்பி என்று சொல்லலாம். சுவாமி விவேகானந்தர் ஆரம்ப காலகட்டத்திலே தமிழ்நாடகம் பற்றி பல விஷயங்களை மதங்க சூளாமணி மூலமாக குறிப்பிட்டாலும் அதை தொடர்ந்து நாம் பார்க்கிற பொழுது பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களுடைய அவருடைய கலாநிதிப்பட்ட ஆய்வு என்பது அது இன்றைக்கு தமிழிலே வந்திருக்கிறது. பண்டை தமிழ் சமூகத்தின் நாடகம் என்று இப்பொழுது சென்ற ஆண்டு தான் நான் நினைக்கிறேன் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வந்தது. அவர் இங்கு இங்கிலாந்து பல்கலைக்கழகத்திலே அவர் அந்த பட்ட கலாநிதி பட்ட ஆய்வை மேற்கொண்டார். அவரது தமிழ் நாடகத்தையும் கிரேக்க நாடகத்தையுமே ஒப்பு நோக்கி பண்டை தமிழ் சமூகத்திலே இருந்த நாடக மரபுகளை சிறப்பதிகாரத்தின் ஊடு அவர் வெளிப்படுத்துகின்ற விதம் அந்த ஆராய்ச்சி என்பது மிக முக்கியமான ஆராய்ச்சி. இன்றைக்கு கூட்டு பற்றிய ஆராய்ச்சிகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுகின்றன என்றால் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே கூட்டு பற்றிய ஆராய்ச்சிகள் இன்று வரை மாணவர்களால் மேற்கொள்ளப்படுகிறது. அதேபோன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலுமே பல ஆராய்ச்சி முயற்சிகள் கூத்து பற்றி மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டிலுமே பல ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஆனால் இவற்றுக்கெல்லாம் வழிகாட்டியாக இவற்றுக்கெல்லாம் அடிப்படையாக நாம் பார்க்கிற பொழுது பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் செய்த அவருடைய கலாநிதிப்பட்ட ஆய்வு இவற்றுக்கெல்லாம் அடிப்படையாக அமைகின்றது. இதிலிருந்துதான் இந்த அந்த 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 ஆய்வு பின்புலம்தான் பலரை தமிழ் நாடகத்தின்பால் இருக்க செய்தது. பிற்காலத்திலே நீங்கள் பார்த்தீர்கள், ஆனால் தமிழ்நாட்டிலே சக்தி பெருமாள், ஏஎன் பெருமாள் போன்று பலர் இத்தகைய தமிழ் நாடக ஆய்விலே ஈடுபடுகிறார்கள். ஆனால் இதற்கு எல்லாம் அடிப்படையாக நாம் பேராசிரியர் சிவத்தம்பியர்தான் தமிழ் நாடக ஆராய்ச்சியிலே முக்கியமானவராக கருத முடியும். அதே போல அவர் இலங்கை கலைக்கழகத்திலே பணியாற்றிய பொழுது நாட்டை பற்றி அவர் ஈழத்து நாட்டாரியர் பற்றி அவர் கொண்டிருந்த ஈடுபாடு மிக முக்கியமானது. குறிப்பாக அவர் முல்லைத்தீவிலே செய்த நாட்டாரியல் விழா என்பது பற்றி இன்றைக்கும் பலர் நினைவு கூர்ந்து கதைக்கக்கூடிய விஷயங்களாக உள்ளன. இதைவிட அவர் பேராசிரியர் வித்யானந்தனோடு சேர்ந்து பணியாற்றிய பொழுது பேராசிரியர் வித்யானந்தன் கூத்து மீள் கண்டுபிடிப்பு செய்த பொழுது அதாவது ஈழத்தமிழர்களுக்கான ஒரு அரங்க வடிவம் பற்றி சிந்தித்த பொழுது கிழக்கிலங்கையிலே பிரபஞ்சம் பெற்ற தென்மோடி வடமோடி நாடகங்களை அவர் மீளுருவாக்கம் செய்து மேடையாற்றினார் பேராசிரியர் வித்யானந்தன் அவர்கள். அப்பேராசிரியர் வித்யானந்தன் அவர்கள் மேடையேற்றிய பொழுது அதற்கு பக்கத்துணையாக இருந்தவர்கள் பேராசிரியர் சிவத்தம்பியும் கைலாசபதியும். அதிலும் குறிப்பாக பேராசிரியர் சிவத்தம்பியினுடைய ஆலோசனைகள் பேராசிரியர் வித்யானந்தனுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தன. அந்த காலத்தில் செய்யப்பட்ட கண்ணன் போர், நொண்டி நாடகம், வாலிவதை, ராமலேசன் போன்ற மிக முக்கியமான நாடகங்கள். ஆகவே இன்றைக்கு நாம் பேசுகின்றோமே ஈழத்து தமிழர்களுக்கான அரங்க வடிவம், ஈழத்து தமிழர்களுக்கான நடன வடிவம், ஈழத்து தமிழர்களுக்கு பேசுகிற பொழுது அதற்கான அடிப்படைகளை நாம் இந்த இத்தகைய அதாவது கூத்து மீள் கண்டுபிடிப்பு என்கிற அந்த விஷயத்திலிருந்து தான் தொடங்க வேண்டும். ஆகவே அதற்கு கூட அந்த காலத்தில் மிக காத்திரமாக செயல்பட்டவர் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள். அதை தொடர்ந்து நாம் வருகிற பொழுது நான் சொன்னேன் இந்த நாடகம் அரங்கியல், ஏற்கனவே நாம் முதலில் குறிப்பிட்டதை போல நாடகம் அரங்கியல் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்களானால் தமிழ்நாட்டில் கூட நாடகம் அரங்கியல் +2 இல்லை. ஆகவே பல்கலைக்கழகங்களில் மாத்திரம், அதுவும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்களானா பாண்டிச்சேரி தஞ்சை பல்கலைக்கழகம் ஆகிய இரண்டு பல்கலைக்கழகங்களில் தான், எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் இருக்கின்ற இடத்திலே இரண்டு பல்கலைக்கழகங்களில் தான் தமிழிலே நாடகம் ஒரு பாடமாக இருக்கிறது. அதேபோல நீங்கள் இந்தியா முழுவதுமே பார்த்தீர்களானால் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சில பல்கலைக்கழகங்களில் தான் நாடகம் ஒரு பாடமாக இருக்கிறது. ஆனாலும் ஒரு சிறிய நாட்டிலே அல்லது எங்களுடைய பிரதேசத்திலே வடக்கு கிழக்கிலே உள்ள வடக்கிலே உள்ள யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஆகிய இரண்டு பல்கலைக்கழகங்களிலுமே நாடகம் அரங்கியல் ஒரு பாடமாக இருக்கிறது. அதன் மூலமாக பல கலைஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள், ஆராய்ச்சியாளர்கள் உருவாகி இருக்கிறார்கள். இப்பொழுதுதான் நாடகம் அரங்கியல் என்கிற பாடம் சிங்கள மொழியிலே பல்கலைக்கழகங்களிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆகவே அந்த வகையிலே பார்க்கிற பொழுது ஈழத்திலே நாடகம் தொடர்பான விஷயங்கள், தொடர்பான ஆராய்ச்சி, நாடகம் தொடர்பான படிப்புகள் என்று பார்க்கிற பொழுது பேராசிரியர் சிவத்தம்பியினுடைய இடம் ஒரு மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது. அதைவிட நீங்கள் அவருடைய இடத்தை பற்றி நாம் பேசுவதாக இருந்தால் இன்னும் நிறையவே தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே போகலாம்.